அதனிடையெல்லாம் சைவ சித்தாந்தத்தை பொதுவாக அறிந்திருக்கிறீர்கள் என்று நம்புவதுதான் உங்களுடைய தளமாக தெரியவே முடியும். இதற்கு மேல சிறப்பு வரவங்க தெரியுது. பொதுவாக அறிந்து கொள்ளுதல், சிறப்பாக அறிந்து கொள்ளுதல் என்ன வேறுபாடு இருந்தது? பொதுவாக அறிதல், சிறப்பாக அறிதல் என்ன வேறுபாடு? பொதுவாக ஒரு பொருளை அறிந்தால் நினைவிலே தங்காது, உண்மைதான? நினைவிலே தங்காது. இப்ப தெருவில் நடக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேரை பார்க்கிறோம், பொதுவாக தான் பார்த்துக்கொண்டு போகிறோம். அவர்களை நம்ம நினைவில் இருக்கிறார்களா? முகம் கூட நினைவில். ஆனால் யாருடைய முகம் அடிக்கடி நினைவு வருது? பலகாலம் பழகியவர். அதுபோல நூல்களையும் நாம் பொதுவாக படித்த பயனில்லை, அதை பலமுறை பலகாலம் திரும்ப திரும்ப அதனோடு பழக வேண்டும். திரும்பி அதற்கு பழக்கம் தவிர பழகு, பழக்கம் தவிர பழகு. முதலாவது பழக்கம் எது? முதலாவது ரெண்டு பழக்கம் சொல்லுகிறார். பழக்கம் தவிர ஒன்றை தவிர்க்க வேண்டும், இன்னொன்றை பழக வேண்டும். உலகியல் பழக்கம் சிறிது சிறிதாக தவிர வேண்டும். உலக பழக்கம் குறைந்தால்தான் திருவள்ளுவர் பழகுகிற நாட்டம் வரும். எனக்கு ரெண்டுலேயும் ஒரே நேரத்தில் பழக முடியாது, ஏதாவது ஒன்றை விட்டு ஆக வேண்டும். எனவே உலகிய பழக்கம் இருந்தால் திருவள்ளுவர் தொடர்ந்து வராது. திருவள்ளுவர் திருவள்ளுவோடு பழக பழக உலகிய நாட்டம் தானாக குறையும். பொது நீக்கி தன்னை நினைய வல்லார்க்கு என்றும் பெரும் துணை. யார் சொல்றது? நாம் பொது நீக்கி தன்னை நினைய வேண்டும். பொது நீக்கின்னா நம்ம ஒரு பொது பொது நீக்கி தன்னைனா இறைவனை நினைவு. இறைவனை பொதுவாக நினைந்து வழிபடுதல், அதாவது பல பல கூட்டத்தோடு சிவபெருமானை ஒருவராக வைத்து கூட்டத்தோடு கூட்டமாக வைத்து வழிபடுவது பொதுவாக வழிபடுதல். அதை நீக்க வேண்டும். உள்ளே இருக்கிறதையும் உன்னை அல்ல எங்கள் உத்தமனை, அதுதான் பொது நீக்கி நினைவு. சில இடங்கள்ல பொது திருக்குறள் திருக்குறள் உள்ள கொள்ளுகிறார். பொது நோக்கான் வேந்தன், பொது நோக்கான் வேந்தன். வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். பொது நோக்கான் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அரசன் அவன் அவனுடைய நிலை என்ன என்றால், எல்லாரையும் பொதுவாக நோக்கக்கூடாது. அவரவருடைய தகுதி வரிசை, அவரவருடைய தகுதி அறிந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் திருக்குறள். காமத்து பால்ல திருக்குறள் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த காதலர்கள் பொது இடத்துல தற்செயலா ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்வார்கள், தெரிந்ததாகவே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உழந்த, ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல். ஐயோ தற்செயலா பார்த்தா ஏதோ அந்நியரை போல எப்படி பார்ப்பார்களோ அதே போல அது தெரிந்து கொள்ளாத தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொள்ள மாட்டான். அப்படி இத திருவள்ளுவர் அவருக்கு எப்படி தெரிந்ததோ தெரியல. வள்ளுவருக்கு ஒரு துறவிக்கு அந்த பார்வையெல்லாம் பார்த்திருக்க, அது பொது பார்வை. இப்ப நம்ம சிறப்பு பார்வையை பார்ப்போம். சைவ சித்தாந்தம் சிறப்பு பார்வை என்றால் அந்த சைவ சித்தாந்த பொருளை உள்ளது உள்ளபடியே உணர வேண்டும். உள்ளதை உள்ளவாறு உணர்வதுதான் சிறப்பு நோக்கம். அதற்கு ஒரு நூலினுடைய அந்த உண்மை பொருளை நாம படித்தால் வழங்கிக் கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அதற்கு துணை செய்வதுதான் உரை. உரை நூல்கள் நமக்கு துணை செய்கின்றன. சுவிஞான போதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சுவிஞான போதத்தினுடைய உட்கிடையை மேற்கண்டாவுடைய உள்ள கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு இரண்டு உரைகள் கிடைத்திருக்கின்றன. ஒன்று சிற்றுரை, இன்னொன்று பேருரை. ரெண்டு உரை நமக்கு கிடைத்திருக்கிறது. பேருரை பாடியம், சிவஞான பாடியம், அது வடமொழி சொல் பாஷ்யம். பாஷ்யம் என்பது பேருரை, அதை தமிழிலே பாடியம் என்று சொல்லுகிறார். சிவஞான பாடியம் அந்த சிவஞானம் என்பதை குறிக்கிறது. சிவஞான பாடி பாடியம்னா பேருரை, சிவஞானம் என்றால் நூலை செய்தவர் அவருடைய பேர் சிவஞானம் தீட்சானம். சிவஞான முனைவருடைய அவருடைய இயற்பெயர் என்ன? பெற்றோர் வைத்த பெயர் கலாலிங்கர் இயற்பெயர். தீட்சை பெற்ற காலத்தில் இருக்கிற பெயர் சிவஞானம். சிவஞானத்தை இவர் இயற்பெயராக கொண்டிருக்கிறார். இந்த சிவஞானம் இது உங்களுக்கு இயற்பெயர். எனவே சிவஞான முனிவரால் சிவஞானத்தால் செய்யப்பட்ட பாடியும் சிவஞான பாடியும். சிற்றுரைக்கு சிவஞான போத சிற்றுரை, சிவஞான போத சிற்றுரை, சிவஞான போத பேருரை, சிவஞான போத பாடியம். சிவஞான போத பாடியம்னா குரு பெயர், சிவஞான பாடியம் என்றால் ஆசிரியர். இந்த சிவஞான போத அமைப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சிவஞான போத அமைப்பு எத்தனை அதிகாரங்கள், எத்தனை அதிகாரம்? இரண்டு அதிகாரங்கள். முதலிலே பொது அதிகாரம், இரண்டாவது உண்மை அதிகாரம். பொது உண்மை
பொது அதிகாரம் எதை கூறுகிறது? பொது இயல்பை கூறுவது பொது அதிகாரம். முப்பொருள்களுடைய பதி, பசு, பாசம் என்ற மூன்று பொருள்களினுடைய பொது இயல்பை கூறுகிற பகுதி பொது அதிகாரம். பொது இயல்பு என்றால் என்ன? பொது இயல்பு என்றால் என்ன? அடிப்படை இதுதான். தெய்வ சித்தாந்தத்தில் அடிப்படையே பொது இயல்பு என்றால் என்ன, உண்மை இயல்பு என்றால் சிறப்பு இயல்பு, இது தெரியாமல் எப்படி நம்ம விளங்கிக் கொள்ள முடியும்? பல காலம் கேட்கிறீங்க, பல ஆண்டுகளாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த அடிப்படையே தெரியலையே. பொது இயல்பு என்றால் என்ன, சிறப்பு இயல்பு என்றால் என்ன? ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த ரெண்டு இயல்புகள் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும், எல்லா பொருளுக்குமே இரண்டு இயல்புகள். ஒரு பொருளிடத்துல இயற்கையாக அமைந்திருக்கிற இயல்பு சிறப்பு இயல்பு. ஒரு பொருளுக்கு இயற்கையாக அதனிடத்திலே அமைந்திருக்கிற தன்மைதான் சிறப்பியல்பு அல்லது உண்மை இயல்பு என்று வார்த்தை. சிறப்பியல்பு அல்லது உண்மை இயல்பு. இன்னொரு சொல்லுங்க இருக்கு, இது தெரியுது இல்லையா? சிறப்பியல்பு என்றால் உண்மை இயல்பு என்றால் ஒரு பொருளிடத்துல அதற்கே உரியதாக இயற்கையாக அமைந்திருக்கிற இயல்பு, அதுதான் உண்மை இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு. அதுதான் அதற்கு உண்மையான இயல்பு. தண்ணீருக்கு உண்மையான இயல்பு என்ன? தண்ணீரினுடைய உண்மையான இயல்பு குளிர்ச்சி, அதுதான் அதற்கு சிறப்பு இயல்பு. நீருக்கு குளிர்ச்சி தான் அதற்குடைய சிறப்பு இயல்பு, உண்மை இயல்பு. பொது இயல்பு என்றால் இதற்கு நேர்மாறு. ஒரு பொருளிடத்துல செயற்கையாக, முதல்ல சொன்னது இயற்கையாக இருக்கிற தன்மை, இங்கே செயற்கையாக வந்து சேருகிற இயல்பு. ஒரு பொருளுக்கு செயற்கையாக வந்து சேருகிற இயல்பு. எனவே இயற்கை செயற்கை, இயற்கை என்பது என்றும் இருப்பது, அதுதான் இயற்கை. செயற்கை என்றால் இடையிலே வருவது. செயற்கை என்றால் இடையிலே வந்து சேரும், இடையிலே வருவது, அது செயற்கை. இடையிலே வந்தது இடையிலேயே நீக்கி. எனவே இந்த செயற்கை இயல்பு எப்போது வருகிறது? ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் வந்து சேருகிற போது அதனுடைய இயற்கையினாலேதான் இந்த செயற்கை இயல்பே உண்டாகிறது. ஒரு பொருள் தனித்திருந்தால் செயற்கை இயல்பு இயல்பு வராது. தனித்திருந்தால் அதனுடைய இயற்கை இயல்பு, இன்னொன்றினுடைய செயற்கை கூட்டுறவு வருகிற போது செயற்கை இயல்பு உண்டாகிறது. இப்ப தண்ணீரோடு நெருப்பு சேர்ந்தால் அது செயற்கை. தண்ணீரோடு நெருப்பு என்ற வேறொரு பொருள் சேர்கிற போது என்ன ஆகிறது? அந்த தண்ணீர் வெம்மை அடைகிறது, வெப்பம். எனவே தண்ணீர் என்ற இப்ப வெப்பம் என்ற செயற்கை இயல்பு சேர்கிறது, அது அதற்கு என்ன இயல்பு? அதுதான் பொது இயல்பு. பொது இயல்பு இப்ப நாம தான் இருக்கிறோம். நம்ம நமக்கு இந்த இரண்டு இயல்பு இருக்கத்தானே செய்யணும். நம்முடைய பொது இயல்பு என்ன? நம்ம நம்ம எதோ சேர்ந்துருக்கிறோம்.
ஆமா,
உடம்போடு சேர்ந்திருக்கிறோம், உடம்போடு சேர்ந்திருக்கிறோம், உடம்பு வேறு நாம் வேறுதான். எனவே உடம்பு என்பது செயற்கையாக சேர்ந்திருக்கிறது. இந்த அடிப்படை உண்மையை நமக்கு புரிந்து கொள்ளவே உடம்பாகத்தானே நாம இருக்கிறோம், உடம்பு வேறு நாம் வேறுதான் நினைக்கிறோம். அதுக்கு அதுவே பெரிய ஞானம், அந்த ஞானம் இல்லை, அதை தெரிந்து கொண்டாலே ஞானம் தான். எனவே உடம்புங்கிறது செயற்கையாக வந்தது. அப்பனா நமக்கு என்ன பொது இயல்பு? அந்த செயற்கை உடம்பு என்ற செயற்கையினாலே நமக்கு என்ன பொது இயல்பு?
அதான்
என்னது நம்முடைய இயல்பு கேட்கிறேன், அது உடம்புக்கு சரி. அதனால நாம் பெறுகிற பொது இயல்பு உண்மையிலே பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. பிறப்பது இறப்பது எது? உடம்பு. உடம்புதான் பிறக்கிறது, மறைகிறது. எனவே ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் தான் பிறக்கிறோம், நான் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் என்று இந்த உடம்பினுடைய சார்பினாலே பிறப்பு இறப்புகளை நம்முடைய இயல்பாக தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பிறத்தல் இறத்தல் என்பது நமக்கு பொது இயல்பு. பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு நமக்கு உரியது அன்று, உடம்பினாலே வருகிற பொது இயல்பு. இன்னொரு புதிய உள்ளதுன்னா இந்த உடம்பினுடைய தன்மையெல்லாம் நாம் அடைவோம். உடம்பு பசிக்கிறது, பசிப்பது உடம்பு தான், வயிறு பசிக்கிறது. ஆனால் நான் பசியாக இருக்கிறேன். எனவே பசி, தாகம், உறக்கம், உறக்கம் என்பது ஆன்மா உண்மை, உடம்புதான் உடம்புதான். நோய், நொடி. இன்னொரு முக்கியமான பொது இயல்பு நம்முடைய அறிவு. இப்போது எப்படிப்பட்ட அறிவு? நம்முடைய அறிவுக்கு என்ன பேர்? சிற்றறிவு. சிற்றறிவு ஏன் சிற்றறி உணவு? ஆன்மாவினுடைய உயிரினுடைய நம்முடைய இயற்கையான அறிவு. இயற்கையான அறிவுனா அது என்ன இயல்பு? அதுதான் உண்மை இயல்பு. ஆன்மாவினுடைய இயற்கையான அறிவு, உண்மையான இயல்பு என்ன? ஆன்மாவினுடைய இயற்கையான அறிவு எப்படிப்பட்டது? வியாபக அறிவு என்கிறார். ஞாபக அறிவுன்னு என்ன பொருள்? ஞாபக அறிவு என்றால் விரிந்த அறிவு, விரிந்த அறிவு. ஆன்மாவுடைய அளவு என்ன? ஆன்மாவினுடைய அளவு பரிமாணம், பரிமாணம் ஆன்மாவினுடைய அது இந்த உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டதா? உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறதா? நம்முடைய உயிர் உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறதா? என்ன பேச்சு சொல்லுவாங்க? உடம்புக்குள்ளே இருந்தா வெளியே இருக்கியா? உயிர் அப்படியா பார்த்திவனுக்கு? அப்படியா உடம்பு வெளியே இல்ல, முதல்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனை உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருப்பது உயிரா? உடம்புக்குள்ளே நம்முடைய அப்பா இல்லையா? அப்ப இப்போ அந்த வியாபக தன்மை என்னாச்சு?
வியாபக தன்மை அந்த ஆணவ சார்பினால உடலுக்குள்ள
கட்டுப்பட்டு உடம்புக்குள்ள
கட்டுது.
அப்படியானால் நீங்க சொல்றபடி பார்த்தால் உயிர் இப்போ சுருங்கி இருக்கிறது, சும்மா எல்லா உயிர் முழுதும் உள்ளி இறைவனை சேர்க்கிற போது விரிந்த அறிவுங்கிறீங்க, இப்ப சுருங்கி அறிவுங்கிறீங்க. அப்படின்னா என்ன பொருள்? விரிந்து சுருங்குதல் என்றுதானே பொருள். அத்தி நிலையில விரிந்த அறிவுங்கிறீங்க, அது சரிதானே? இப்ப சுற்றறிவு. எனவே உடம்புக்குள்ளே மட்டும் உயிர் இருக்கிறது என்று கொண்டால் என்ன குற்றம் வரும்? எல்லை உடையது, எல்லை உட்படுகிறது உயிர். உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறது, ஆன்மா எல்லை உடையா? விரும்பி சுருங்கக்கூடிய பொருளா? இப்படி சொல்லுகிறவர்கள் விரிந்து சுருங்கும் ஆன்மா என்று சொல்லுகிறவர்கள் யார் என்றால் தெரியுமா? சமணர். சமணருடைய உடைய சின்ன எலும்பு உள்ள சின்ன உயிர், அந்த உடம்பு உள்ள மட்டும்தான். யானை உடம்புல பெரிய உயிர் என்று அந்த உடம்பு அளவிலே இருப்பதுதான் உயிர் என்று கூறுகிறார்கள் சமணர். நாம் அப்படி சொல்வது இல்லை, நாம் அதை கண்டிக்கிறோம். இது பொருந்தாதுன்னு அப்படி சொல்லிவிட்டு உடம்புக்குள்ளே மட்டும்தான் உயிர் என்றால் இருக்கும். எனவே இப்பொழுதும் நம்முடைய உயிர் எங்கும் நிறைந்திருக்கிறது. இப்பொழுதும் கட்டு நிலையிலும் எங்கும் நிறைந்திருக்கிறது. அது விரியாது சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் உடம்புக்குள்ளே மட்டும் இருப்பதாக நினைக்கிறோம். காரணம், இந்த உடம்பிலேதான் நமக்கு அறிவு விளங்குகிறது. வெளியிடத்துல நம்முடைய அறிவு விளங்கவில்லை. அதற்கு காரணம் அந்த ஆணவ மதத்தினுடைய எங்கும் நிறைந்திருக்கிற ஆணவத்தினுடைய மறைப்பு. மறைப்பு எந்த இடத்துல அந்த மறைப்பு நீங்குகிறதோ அங்கே விளங்கும் அறிவு.